விவிலிய தேடல் நல்ல சமாரியர் உவமை பகுதி 4.
All characters and events in this novel are purely fictitious. Any resemblance with either dead or living is purely coincidental.
இக்கதையில் வரும் சம்பவங்கள் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே, யாரையும் குறிப்பிடுவன அல்ல.
எனதருமை அன்புள்ளங்களே, நம்முடைய கதைகளில் முன்னுரையாக நாம் காணும் ஒரு அறிக்கை இது. இத்தகைய ஒரு அறிக்கையை நல்ல சமாரியர் உவமைக்கு முன்னுரையாக சொல்ல முடியுமா என்று சிந்தித்து பார்த்தேன். இயேசுவோ நற்செய்தியாளர் லூக்காவோ இந்த உவமைக்கு முன்னுரையாக அறிக்கை எழுதியிருந்தால் அது பின்வருமாறு அமைந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன்.
இக்கதையில் வரும் சம்பவங்களும் கதாபாத்திரங்களும் கற்பனை அல்ல. ஒவ்வொரு நாளும் உலகின் பல இடங்களில் நிகழ்ந்து வரும் சம்பவங்கள் இவை. இக்கதையில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள் நாம் அனைவருமே
என்ற முன்னறிவிப்பே நல்ல சமாரியர் உவமைக்கு பொருத்தமாக இருந்திருக்கும். நல்ல சமாரியர் உவமையை வாசிக்கும் போது நம் வாழ்வின் வெவ்வேறு நேரங்களில் இந்த கதாபாத்திரங்களின் நிலையில் நாம் இருந்திருக்கின்றோம் என்ற உணர்வு எழுகின்றது. எனவேதான் இந்த உவமை 20 நூற்றாண்டுகளை தாண்டியும் இன்னும் அர்த்தமுள்ள ஒரு உவமையாக உள்ளது. இத்தனை நூற்றாண்டுகளாக இந்த உவமை அர்த்தமுள்ளதாக இருக்கின்றது என்று சொல்லும்போது அந்த கண்ணோட்டத்தில் ஓர் ஆபத்தும் மறைந்திருப்பதை நாம் உணர வேண்டும் அன்பர்களே. அதாவது, இந்த உவமை எல்லா காலத்தினருக்கும் அனைத்து நாட்டினருக்கும் பொருந்தும் ஓர் ஆன்மீக கதையாக மட்டுமே கருதப்படும் ஆபத்து உள்ளது. பொதுவாகவே இந்த ஆபத்து விவிலியத்தில் நாம் காணும் அனைத்து பகுதிகளுக்கும் உள்ளது. விவிலிய வரிகளை எல்லா காலங்களுக்கும் ஏற்றவாறு உலகளாவிய வகையில் சிந்திப்பதில் என்ன ஆபத்து என்ற கேள்வி எழலாம். இந்த வரிகள் சொல்லப்பட்ட சூழல், அப்போதைய கலாச்சார கூறுகள், வரலாற்று சுவடுகள், அரசியல் பின்னணிகள் ஆகிய அனைத்திலும் இருந்து விவிலிய வார்த்தைகளை முற்றிலும் பிரித்தெடுத்து ஓர் ஆன்மீக கண்ணோட்டத்தோடு மட்டும் காணும்போது அந்த பகுதியில் சொல்லப்பட்டுள்ள முதல் நிலை அர்த்தத்தை இழந்துவிடும் ஆபத்து உள்ளது. அன்புள்ளங்களே, எந்த ஒரு விவிலிய பகுதியையும் இரு நிலைகளில் சிந்திப்பது நல்லது. அந்த பகுதி சொல்லப்பட்ட சூழலில் அந்த வரிகள் தரும் பொருள், அதே பகுதி இன்றைய நம் சூழலில் கற்றுத்தரும் பொருள் என்ற இரு நிலைகளில் நாம் சிந்திப்பது நல்லது. வரலாற்று சூழல்களையெல்லாம் விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஓர் ஆன்மீக கதையாக மட்டும் மாறும் ஆபத்து நல்ல சமாரியர் உவமைக்கு மிக அதிகமாக இருக்கின்றது. எனவே அன்புள்ளங்களே, நம் தேடலில் இந்த உவமையை அதன் வரலாற்று சூழலோடு பொருத்தி பார்க்க முதலில் முயல வேண்டும். கடந்த இரு வாரங்களாக நம் தேடல்களில் இந்த முயற்சிகளையே நாம் மேற்கொண்டோம், இன்றும் தொடர்வோம்.
அன்பு செய்து வாழ்வோம் ஒருவர் ஒருவரை நாடும் அன்பினாலே, ஆழ்வோம் மனித மனங்களை.
அன்பு செய்து வாழ்வோம் ஒருவர் ஒருவரை நாடும் அன்பினாலே, ஆழ்வோம் மனித மனங்களை.
அன்பு இதயங்களே, இயேசுவுக்கும் திருச்சட்ட அறிஞருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலை சென்ற வாரம் நாம் சிந்தித்தோம். நிலைவாழ்வை அடையும் வழி என்ன என்ற கேள்வியை கேட்ட அறிஞரிடம் இயேசு,
திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கின்றது, அதில் நீர் என்ன வாசிக்கின்றீர்
என்ற பதில் கேள்வியை கேட்டார். இயேசுவின் கேள்விக்கு இணைச்சட்டம், லேவியர் ஆகிய இரு நூல்களில் வெவ்வேறு சூழல்களில் கூறப்பட்ட இரு சட்டங்களை இணைத்து அந்த திருச்சட்ட அறிஞர் பதில் தந்தார். அந்த பதில் மிகவும் பொருத்தமான, உன்னதமான பதில் என்பதை இயேசு உணர்ந்ததால்,
சரியாய்ச் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர்
என்று அந்த அறிஞரை பாராட்டினார். இயேசுவின் இந்த ஆசீரோடு அறிஞர் திருப்தி அடையவில்லை. ஏனெனில் அவரது உள்நோக்கம் வேறுவிதமாக இருந்தது.
அவர் தம்மை நேர்மையாளர் எனக் காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார்
என லூக்கா நற்செய்தி கூறுகின்றது. அவர் தம்மை நேர்மையாளர் எனக் காட்ட விரும்பி என்று கூறப்பட்டுள்ள இந்த வார்த்தைகளை அன்புள்ளங்களை சிறிது ஆழமாக அலசுவது இந்த உவமையை புரிந்து கொள்ள இன்னும் அதிகம் உதவியாக இருக்கும். இயேசுவுக்கும் ஏனைய மதத் தலைவர்களுக்கும் இடையே நிகழ்ந்த பல உரையாடல்களில் அவற்றை நாம் மோதல்கள் என்றும் சிந்தித்து பார்க்கலாம். அந்த உரையாடல்களில் இதுவும் ஒன்று. இவ்வகை மோதல்கள் 4 நற்செய்திகளிலும் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளன. இந்த மோதல்களின் முக்கிய அம்சங்களை நாம் அலசினால் சில உண்மைகள் புலப்படும். பரிசேயர்கள், சதுசேயர்கள், குருக்கள், திருச்சட்ட அறிஞர்கள் என்ற பல பிரிவினரும் மக்கள் முன்னிலையில் மட்டுமே இயேசுவிடம் விவாதங்களை மேற்கொண்டனர். நிக்கதேம் என்ற பரிசேயர் ஒருவர் மட்டுமே இயேசுவை தனியே சந்தித்து தன் வாழ்வுக்குத் தேவையான உண்மைகளை அறிய விரும்பினார். அந்த சந்திப்பும் இரவில் நிகழ்ந்ததென்று யோவான் நற்செய்தியின் 3 பிரிவில் நாம் காண்கின்றோம். ஏனைய தலைவர்கள் அனைவருமே மக்கள் முன்னிலையில் மட்டுமே தங்கள் விவாதங்களை மேற்கொண்டனர். இந்த மோதல்களைப் பற்றி இங்கு நாம் சிந்திப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. மதத் தலைவர்கள் தங்கள் பெருமையையும் நேர்மையையும் மக்கள் முன் பறைசாற்றவே இந்த மோதல்களை பயன்படுத்தினரே தவிர, இதனால் உண்மைகள் வெளிப்பட வேண்டும் என்ற குறிக்கோள் அவர்களுக்கு இருந்ததாக தெரியவில்லை. அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தெரியாத உண்மைகள் இல்லை என்ற மமதையில் இயேசுவோடு மோதல்களை மேற்கொண்டனர். ஆனால் இயேசுவோ இந்த மோதல்கள் அனைத்திலும் அவர்களுக்கு அளித்த பதில்கள் மூலம் மக்களுக்கு ஆழமான உண்மைகளை எடுத்துக் கூறினார். அவரது எண்ணமெல்லாம் மக்களை மையப்படுத்தியதாக இருந்தது. அந்த மதத் தலைவர்கள் இறைவனை பற்றியும் மத சட்டங்கள் பற்றியும் மக்கள் மனதில் விதைத்திருந்த தவறான எண்ணங்களை வேரோடு களைந்து அங்கு நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்பதே இயேசுவின் குறிக்கோளாக இருந்தது.
அன்பு செய்ய எழுவோ, அகிலம் வெல்ல விரைவோ, இயேசு ஆண்டவர் இன்று தந்திடும் அன்பு கட்டளையின் அழைப்பினை ஏற்று அன்பு செய்ய எழுவோ, அகிலம் வெல்ல விரைவோ, அன்பு செய்ய எழுவோ.
எனதருமை அன்புள்ளங்களே, திருச்சட்ட அறிஞருக்கும் இயேசுவுக்கும் இடையே நிகழ்ந்த மோதல் நல்ல சமாரியர் என்ற உவமைக்கு வழிவகுத்தது. நிலைவாழ்வை அடைய வேண்டும் என்ற ஆவலை விட தன் அறிவு திறனையும் நேர்மையையும் மக்கள் முன் பறைசாற்ற வேண்டும் என்ற ஒரே ஆவலோடு திருச்சட்ட அறிஞர் இயேசுவிடம் இந்த உரையாடலை ஆரம்பித்து வைத்தார். அவர் தன் நேர்மையை நிலைநாட்ட இயேசுவிடம் கேட்ட அடுத்த கேள்வி, எனக்கு அடுத்திருப்பவர் யார்? அன்புள்ளங்களே, மேலோட்டமாக பார்த்தால் இந்த கேள்வி ஒரு குழந்தைத்தனமான கேள்வி போல் தெரியும். இது கூட தெரியாமல் ஒரு திருச்சட்ட அறிஞர் இருந்தாரா என்று எண்ணத் தோன்றும். ஆனால் ஆழ சிந்தித்தால் அந்த அறிஞர் இந்த கேள்வியில் பொடி வைத்து கேட்டார் என்பதை புரிந்து கொள்ளலாம். இறைவன் மீதும் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு காட்டுவதே நிலைவாழ்வுக்கு வழி என்று திருச்சட்ட அறிஞர் சொன்னதை இயேசு பாராட்டினார். அந்த பாராட்டை திருச்சட்ட அறிஞர் ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தினார். லேவியர் நூலிலிருந்து அவர் மேற்கோளாக கூறிய வார்த்தைகளை அலசி பார்த்தால் அந்த அறிஞர் பயன்படுத்திய துருப்புச் சீட்டின் குதர்க்கம் நமக்கு புரியும். அன்புள்ளங்களே, லேவியர் நூல் 19 பிரிவிலிருந்து அறிஞர் ஒரு மேற்கோளை பயன்படுத்தினார். அதே பிரிவில் 18:34 ஆகிய இரு இறை சொற்றொடர்களை நாம் ஒரு சேர பார்ப்பது நல்லது. இதோ அந்த இரு இறை சொற்றொடர்கள்.
பழிக்குப் பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக, நான் ஆண்டவர்
என்று 18 இறை சொற்றொடரிலும்,
உங்களிடம் தங்கும் அந்நியர் உங்கள் நாட்டில் பிறந்தவரைப் போல் இருக்க வேண்டும். உங்கள் மீது நீங்கள் அன்பு கூறுவது போல் அவர் மீதும் அன்பு கூறுங்கள். ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியர்களாயிருந்தீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர்
என்று 34 இறை சொற்றொடரிலும் நாம் வாசிக்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, 18 இறை சொற்றொடரில் கூறப்பட்ட அடுத்திருப்பவர் என்ற சொல் இஸ்ரேல் இனத்தவரை குறிக்கும். 34 இறை சொற்றொடரில் கூறப்பட்டுள்ள அடுத்திருப்பவர் என்ற சொல் அந்நியரை குறிக்கும். மோசே தந்த இந்த இரு கட்டளைகளும் ஒன்றுபோலவே ஒலிக்கின்றன, ஒன்றுபோலவே கடைபிடிக்க வேண்டியவை. ஆனால் நாளடைவில் இந்த இரு கட்டளைகளுக்கும் இடையே மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடுகளை மதத் தலைவர்கள் புகுத்திவிட்டனர். திருச்சட்ட நூல் அறிஞர் மோசே கட்டளைகளின் முதல் பகுதியை மட்டும் மேற்கோளாக இயேசுவிடம் கூறினார். அந்நியரை பற்றி குறிப்பிடும் 2 பகுதியை கூறவில்லை. தன் வசதிக்காக அவர் அதை மறந்துவிட்டாரா அல்லது மறைத்து விட்டாரா என்பதில் தெளிவில்லை. ஆனால் அறிஞர் கூறிய பதிலில் அடுத்திருப்பவர் என்று அவர் பயன்படுத்திய சொல்லில் அனைவரையும் இணைத்தே அவர் பேசினார் என்ற எண்ணத்தில் இயேசு அவர் சொன்ன பதிலை பாராட்டி அவரை அவ்வாறே வாழும்படி சொல்லி ஆசிர்வதித்தார். ஆனால் அறிஞர் தன் விவாதத்தை முடிக்க விரும்பவில்லை. நிலைவாழ்வை பெறுவதற்கு நான் அன்பு செலுத்த வேண்டிய அடுத்திருப்பவர் இஸ்ரேல் இனத்தவரா அல்லது அந்நியரா என்பதை தெளிவுபடுத்துங்கள் என்ற பொருள்பட இயேசுவிடம் அவர் விவாதத்தை தொடர்ந்தார். தன் அடுத்த கேள்வி மூலம் எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்பதே அந்த முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் வகையில் இயேசு கூறிய நல்ல சமாரியர் உவமையில் அடுத்திருப்பவர் என்ற சொல்லுக்கு இயேசு தந்த விளக்கம் அறிஞரை மட்டுமல்ல அன்பர்களே, சூழ இருந்த அனைத்து யூதர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கும். இது எவ்வகையான அதிர்ச்சி என்பதை அடுத்த தேடலில் நாம் சிந்திப்போம். வாருங்கள்.
பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழும். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழும். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாடம் உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம். உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் வளர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும். நிறைவாழ்வை நாம் காணுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம்.
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.